வணக்கம். தினமலர் மதியம் 2 மணி செய்திகள். பகல்காம் தாக்குதல் நடத்திய டிஆர்எஃப் பயங்கரவாத அமைப்பாக அறிவித்தது அமெரிக்கா. 26 பேரை பலிகொண்ட பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு லஷ்கர் இ தொய்பாவின் கிளை அமைப்பான தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் பொறுப்பேற்றது. இதற்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்தியா பதிலடி கொடுத்தது. பாகிஸ்தானில் இருந்த 9 பயங்கரவாத முகாம்களை இந்திய விமானப்படை விமானங்கள் குண்டு வீசி அழித்தன. இதுகுறித்து சர்வதேச நாடுகளுக்கு எம்பிக்கள் குழுவை அனுப்பி இந்தியா விளக்கம் அளித்தது. இந்நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ இன்று வெளியிட்ட அறிக்கை, பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் அமைப்பை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாகவும் சர்வதேச பயங்கரவாத அமைப்பாகவும் பட்டியலிட்டுள்ளோம். டிஆர்எஃப் அமைப்பானது ஐநாவால் பயங்கரவாத குழுவாக அறிவிக்கப்பட்ட பாகிஸ்தானைச் சேர்ந்த லஷ்கர் இ தொய்பாவின் முன்னணி அமைப்பு என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.
மதமாற்ற வழக்கில் கைதான சங்கூர் பாபாவின் 40 கோடி ரூபாய் சொத்துகள் பறிமுதல். மதமாற்ற வழக்கில் கைதான சங்கூர் பாபாவுக்கு சொந்தமான 40 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் மாதம்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் சங்கூர் பாபா என்ற ஜமாலுதீன். மதமாற்றம் உள்ளிட்ட நாச வேலைகளில் ஈடுபட்டு வந்ததாக பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். ஆரம்பத்தில் தர்கா முன்பு வளையல் மற்றும் தாயத்து விற்று வந்த சங்கூர் பாபா மதமாற்ற செயல்களுக்காக 500 கோடி ரூபாய் வரை வெளிநாடுகளில் பணத்தை பெற்று வந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக இரு மாநிலங்களில் 14 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். உத்தரப்பிரதேசத்தில் 12 இடங்களிலும் மகாராஷ்டிராவின் மும்பையில் உள்ள பந்த்ரா மஹிம் ஆகிய 2 இடங்களிலும் சோதனை நடந்தது. இந்நிலையில் சங்கூர் பாபாவுக்கு சொந்தமான மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசத்திலிருந்த 40 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்து அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. பாபா மற்றும் அவரது நெருங்கிய கூட்டாளிகளுடன் தொடர்புடையதாக கூறப்படும் நிதி முறைகேடுகள் தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அதிகாரிகள் தெரிவித்தனர். எஸ்வி சேகர் மேல்முறையீடு குறித்து அரசு பதிலளிக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. நடிகர் எஸ்வி சேகர் பெண் பத்திரிகையாளர் குறித்து அவதூறான கருத்துக்களை கொண்ட பதிவை முகநூல் பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு கோர்ட் அவருக்கு 1 மாதம் சிறை தண்டனை விதித்தது. இதை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் அவர் மேல்முறையீடு செய்தார். கீழ்கோர்ட் உத்தரவை ஹைகோர்ட் உறுதி செய்தது. ஹைகோர்ட் உத்தரவுக்கு எதிராகவும் 1 மாத சிறை தண்டனையை ரத்து செய்யக்கோரியும் எஸ்வி சேகர் சார்பில் வக்கீல் பாலாஜி சீனிவாசன் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார். மனுவை நீதிபதிகள் சூரியகாந்த், என் கோட்டீஸ்வர் சிங் அடங்கிய அமர்வு நேற்று விசாரித்தது. அப்போது எஸ்வி சேகர் சார்பில் வக்கீல் பாலாஜி சீனிவாசன் ஆஜராகி வாதிட்டார். வாதத்தை ஏற்ற நீதிபதிகள் மேல்முறையீட்டு மனுவுக்கு பதிலளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். மேலும் சிறையில் சரணடைய அவருக்கு அளிக்கப்பட்ட விலக்கை 28 வரை நீட்டித்தனர்.
டெல்லி பெங்களூரில் 60 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். நாட்டின் தலைநகர் டெல்லியில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று 4ஆம் நாளாக வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டன. இன்று மட்டும் 20 பள்ளிகளுக்கு இமெயிலில் தனித்தனியாக மிரட்டல்கள் வந்ததாக போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளது. அந்த பள்ளிகளில் மாணவர்களை வெளியேற்றிவிட்டு போலீசார் சோதனை நடத்தினர். பெங்களூரிலும் இன்று ஒரே நாளில் 40 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்துள்ளன. பள்ளிகளின் இமெயில் முகவரிக்கு மர்ம ஆசாமிகள் மிரட்டல் செய்திகளை அனுப்பியுள்ளனர். இதனால் பள்ளிகளில் வகுப்புகள் நடத்துவது பாதிக்கப்பட்டது. மிரட்டல் விடுப்பது யார், எந்த கம்ப்யூட்டர் சர்வரில் இருந்து இமெயில் அனுப்பப்படுகிறது, மிரட்டலுக்கு காரணம் என்னவென்ற விவரங்களை சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். ₹1.5 லட்சம் லஞ்சம், ஹிந்து அறநிலையத்துறை அதிகாரி கைது. கோவை பாப்பம்பட்டியில் உள்ள ஒரு தனியார் கோவிலுக்கு அதிக வருவாய் கிடைக்கிறது, ஆனால் நிர்வாக முறையாக நடக்கவில்லை என்று கூறி ஹிந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கோவிலை எடுத்துக்கொள்ள ஒரு தரப்பினர் முயற்சித்து வருகின்றனர். இதுகுறித்து சுரேஷ்குமார் என்பவர் ஹிந்து அறநிலையத்துறை உதவி கமிஷனர் இந்திராவிடம் மனு அளித்துள்ளார். அவர் மனுவை பரிசீலித்து அரசுக்கு பரிந்துரை செய்வதற்கு 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் சுரேஷ்குமார் பேச்சு நடத்தியதை அடுத்து 1.5 லட்சம் ரூபாய் வாங்கிக் கொள்ள இந்திரா ஒப்புக்கொண்டுள்ளார். இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசில் சுரேஷ்குமார் புகார் அளித்தார். இதையடுத்து சுரேஷிடம் உதவி கமிஷனர் இந்திரா 1.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கையும் களவுமாக கைது செய்தனர்.
நிலச்சரிவால் நிறுத்தப்பட்ட அமர்நாத் யாத்திரை மீண்டும் தொடங்கியது. இந்த ஆண்டு அமர்நாத் யாத்திரை கடந்த 2ஆம் தேதி தொடங்கியது. அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை 38 நாட்கள் யாத்திரை நடைபெற இருக்கிறது. பால்டால் பாதை, பகல்காம் பாதை வழியாக பக்தர்கள் அமர்நாத் யாத்திரை செல்கின்றனர். இதுவரை 2.5 லட்சம் பக்தர்கள் 3880 மீட்டர் உயரத்தில் உள்ள பனிலிங்கத்தை தரிசித்துள்ளனர். காஷ்மீரின் சில பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பால்டால் பாதையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒரு பெண் பக்தர் உயிரிழந்தார். காஷ்மீரின் சில பகுதிகளில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்ததை தொடர்ந்து அடிப்படை முகாம்களில் இருந்து பகல்காம் பால்டா வழியாக செல்லும் அமர்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக நேற்று ஒரு நாள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை இன்று மீண்டும் தொடங்கியது. அமர்நாத் யாத்திரைக்கு செல்லும் 7908 யாத்ரீகர்களை கொண்ட 16வது குழு கடுமையான பாதுகாப்புக்கு மத்தியில் ஜம்முவிலிருந்து அதிகாலையில் புறப்பட்டனர். 10ஆம் வகுப்பு மாணவன் தற்கொலை, பள்ளி பஸ்கள் தீ வைத்து எரிப்பு. நெல்லை மாவட்டம் மானாபரநல்லூரைச் சேர்ந்தவர் விவசாயி சங்கரகுமார், இவரது மகன் சபரிகண்ணன் பீரவநல்லூரில் உள்ள தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். பள்ளி நிகழ்ச்சியில் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்று சபரிகண்ணனை ஆசிரியர்கள் கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த 7ஆம் தேதி பூச்சிக்கொல்லி மருந்து குடித்துவிட்டு பள்ளிக்கு வந்த சபரிகண்ணன் அங்கு மயங்கி விழுந்துள்ளான். இதையடுத்து சேரன்மாதேவி அரசு மருத்துவமனையிலும் அதன் பின்னர் மதுரை தனியார் மருத்துவமனையிலும் சபரிகண்ணனை சிகிச்சைக்கு சேர்த்தனர். நேற்று சபரிகண்ணன் உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் நேற்றிரவு வீரவநல்லூர் போலீஸ் நிலையம் முன்பு மாணவனின் உடல் வந்த வாகனத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தனியார் பள்ளி வளாகத்தில் நின்ற 2 பஸ்கள் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசி தீ வைத்து கொளுத்தினர். மாணவனின் பெற்றோரிடம் போலீசார் பேச்சு நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளனர். மேலும் வன்முறை ஏற்படாமல் தடுக்க அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.
ஓட்டளிக்கும் வயதை 18லிருந்து 16ஆக குறைக்கிறது பிரிட்டன். பிரிட்டனில் 2029 பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னதாக ஓட்டளிப்பதற்கான குறைந்தபட்ச வயதை 18லிருந்து 16ஆக குறைக்க உள்ளதாக அந்நாட்டு அரசு நேற்று அறிவித்தது. ஐரோப்பிய நாடான பிரிட்டனில் பிரதமர் கீர் ஸ்டார்மர் தலைமையில் தொழிலாளர் கட்சி ஆட்சியில் உள்ளது. இந்த கட்சி ஜூலை 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முன்பே ஓட்டளிக்கும் வயது குறைக்கப்படும் என உறுதியளித்திருந்தது. பிரிட்டனின் பகுதிகளான ஸ்காட்லாந்து மற்றும் வேல்ஸில் உள்ளாட்சி மற்றும் மாகாண தேர்தல்களில் ஓட்டளிக்கும் வயது 16ஆக உள்ளது. இந்நிலையில் இதே வயது வரம்பை நாடு முழுதும் அமல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் உலகளவில் 16 வயதினரை ஓட்டு போட அனுமதிக்கும் ஆஸ்திரியா, ஈக்வடார், பிரேசில் நாடுகளுடன் பிரிட்டனும் இணைய உள்ளது. இது தவிர 16 வயது பூர்த்தியடைபவர்களின் பெயர் தானாகவே வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் வசதியையும் பிரிட்டன் அறிமுகப்படுத்த உள்ளது.
வந்தே பாரத் விரைவு ரயில்கள் புறப்படுவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்பு முன்பதிவு வசதி. குறிப்பிட்ட சில வந்தே பாரத் ரயில்களில் கடைசி 15 நிமிடங்களுக்கு முன்பு முன்பதிவு செய்து கொள்ளும் புதிய வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது, வந்தே பாரத் விரைவு ரயில்கள் புறப்படுவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்பு காலியிடம் இருப்பது தெரிவிக்கப்படும். அதில் முன்பதிவு செய்து பயணிக்கும் வசதி அறிமுகப்படுத்தப்படுகிறது. புதிய நடப்பு முன்பதிவு வசதியானது குறிப்பிட்ட 8 வந்தே பாரத் விரைவு ரயில்களில் மட்டும் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மங்களூரு சென்ட்ரல், திருவனந்தபுரம் சென்ட்ரல், திருவனந்தபுரம் சென்ட்ரல், மங்களூரு சென்ட்ரல், சென்னை எழும்பூர் நாகர்கோவில், நாகர்கோவில் சென்னை எழும்பூர், கோயம்புத்தூர் பெங்களூரு கண்டோன்மெண்ட், மங்களூரு சென்ட்ரல் மட்காவ், மதுரை பெங்களூரு கண்டோன்மெண்ட், சென்னை சென்ட்ரல் விஜயவாடா ஆகிய 8 வந்தே பாரத் ரயில்களிலும் இந்த புதிய வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. இந்தியா ரஷ்யாவுடன் முத்தரப்பு உறவுக்கு சீனா ஆதரவு, அமெரிக்காவை சமாளிக்க கைகோர்க்கும் நாடுகள். ரஷ்யா, இந்தியா, சீனா இடையிலான முத்தரப்பு உறவை புதுப்பிக்கும் முன்னெடுப்பை ரஷ்யா எடுத்துள்ளது. 3 நாடுகளுக்கு இடையிலான இந்த நட்புறவுக்கு முழு ஆதரவு அளிப்பதாக சீனா தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக போர் உலகளவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது.
இதனால் அமெரிக்காவை சமாளிக்க ரஷ்யாவுடன் சீனா நெருக்கம் காட்டி வருகிறது. பழைய கசப்புணர்வுகளை மறந்து இந்தியாவுடனும் நட்பு பாராட்டுவதற்கான தருணத்தை சீனா எதிர்பார்த்துள்ளது. 2002 நிறுவப்பட்ட ஐஆர்சி எனப்படும் ரஷ்யா இந்தியா சீனா முத்தரப்பு மன்றத்திற்கு புத்துயிர் அளிக்க ரஷ்யா முனைப்பு காட்டி வருகிறது. இந்த முத்தரப்பு மன்றம்தான் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா நாடுகளின் பிரிக்ஸ் அமைப்புக்கு அடித்தளம் அமைத்தது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்ற இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி, ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் ஆகியோருடன் பேச்சு நடத்தினார். முடங்கியிருந்த 3 நாடுகளின் ஐஆர்சி முத்தரப்பு உறவுக்கு புத்துயிர் அளிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் துவங்கியுள்ளன. குறிப்பாக ரஷ்யா இதற்கான முன்னெடுப்பை தீவிரப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு இந்தியா ரஷ்யாவின் உதவி தேவை என்பதால் முத்தரப்பு உறவை புதுப்பிக்கும் முயற்சிக்கு தற்போது சீனாவும் முழு ஆதரவு தெரிவித்துள்ளது.
T20 தொடர் ஜிம்பாப்வே நியூசிலாந்து அணிகள் இன்று மோதல். ஜிம்பாப்வே, தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து ஆகிய 3 நாடுகள் இடையிலான முத்தரப்பு T20 கிரிக்கெட் தொடர் ஜிம்பாப்வேயின் ஹராரே நகரில் நடந்து வருகிறது. இதில் ஒவ்வொரு அணியும் மற்ற அணியுடன் தலா 2 முறை மோத வேண்டும். லீக் சுற்று முடிவில் Top 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். இன்று நடைபெறும் 3வது லீக் ஆட்டத்தில் ஜிம்பாப்வே, நியூசிலாந்து அணிகள் மோத உள்ளன. ஜிம்பாப்வே தனது முதல் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக தோல்வியை தழுவியது. மறுபுறம் நியூசிலாந்து அணி தனது முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியது. பலம் வாய்ந்த நியூசிலாந்து அணியை ஜிம்பாப்வே அணி எப்படி சமாளிக்கப் போகிறது என்பதை காண ரசிகர்களிடையே ஆவல் எழுந்துள்ளது. இதனால் இந்த ஆட்டம் எதிர்பார்ப்பை உண்டாக்கியுள்ளது.
இந்தியா இங்கிலாந்து 4வது டெஸ்ட் பயிற்சியின் போது இந்திய வீரருக்கு காயம். இந்திய கிரிக்கெட் அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. இதில் நடைபெற்ற முதல் 3 போட்டிகளின் முடிவில் இந்திய அணி 1-2 என்ற கணக்கில் பின்தங்கியுள்ளது. இதனையடுத்து இவ்விரு அணிகள் மோதும் 4வது போட்டி வரும் 23ஆம் தேதி மான்செஸ்டரில் நடைபெறவுள்ளது. தொடரை வெல்லும் வாய்ப்பில் நீடிக்க இந்த 4வது டெஸ்டில் கட்டாயம் வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற நெருக்கடிக்குள் இந்திய அணி தள்ளப்பட்டுள்ளது. இதனால் இந்த போட்டிக்காக இந்திய அணியினர் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். பயிற்சியின் போது இந்திய வீரர் அர்ஷித்தீப் சிங்குக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. இந்த தகவலை இந்திய அணியின் துணை பயிற்சியாளர் ரியான்டன் டோஸ்கேட் உறுதிப்படுத்தியுள்ளார். பயிற்சியின் போது பேட்ஸ்மேன் அடித்த பந்தை ஹர்ஷித் சிங் தடுக்க முயன்றுள்ளார். அப்போது பந்து தாக்கியதில் கையில் காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தற்போது இந்திய அணியின் மருத்துவக்குழு அவரை கண்காணித்து வருகிறது.
இந்தியாவின் பாரம்பரிய கால்பந்து தொடர் துரந்த் கோப்பை பரிசு ₹3 கோடி. ஆசியாவின் பழமை வாய்ந்த இந்தியாவின் பாரம்பரிய கால்பந்து தொடர் துரந்த் கோப்பை இதன் 134வது சீசன் July 23, August 23 நடக்கவுள்ளது. இதற்கான பரிசு தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சுமார் 3 மடங்கு அதிகரிக்கப்பட்டு இம்முறை தொடரின் மொத்த பரிசு தொகை ₹3 கோடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு பரிசு தொகை ₹1.05 கோடியாக இருந்தது. தவிர சிறந்த கோல்கீப்பர், கோல்டன் பூட், கோல்டன் பால் விருது பெறும் 3 வீரர்களுக்கு SUV கார் பரிசாக வழங்கப்படும். வெற்றி பெறும் அணி ஜனாதிபதி மாளிகைக்கு அழைக்கப்பட்டு கோப்பை வழங்கப்பட உள்ளது. கடந்த முறை 24 அணிகள் பங்கேற்றன. தற்போது ISL தொடர் துவங்குவது குறித்து எதுவும் தெரியாத நிலையில் இதிலிருந்து மோகன் பகான், ஈஸ்ட் பெங்கால், முகமதன் ஸ்போர்ட்டிங், ஜாம்ஷெட்பூர், பஞ்சாப், நடப்பு சாம்பியன் வடகிழக்கு யுனைடெட் என 6 அணிகள் மட்டும் பங்கேற்பதை உறுதி செய்துள்ளன. தவிர ட்ரிபுவன் ஆர்மி, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் என 2 வெளிநாட்டு அணிகளும் பங்கேற்க உள்ளன. கொல்கட்டா, ஷில்லாங், ஜாம்ஷெட்பூர், இம்பால் உள்ளிட்ட இடங்களில் போட்டி நடக்க உள்ளன.
வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரவுண்டர் ஆண்ட்ரி ரசல் ஓய்வு பெறுகிறார். வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரவுண்டர் ஆண்ட்ரி ரசல், ஜமைக்காவைச் சேர்ந்த இவர் கடந்த 2010 சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் காலடி வைத்தார். இதுவரை ஒரு டெஸ்ட், 56 ஒருநாள், 84 சர்வதேச போட்டிகளில் பங்கேற்றுள்ளார். கடந்த 2012-2016 T20 உலகக்கோப்பை வென்ற வெஸ்ட் இண்டீஸ் அணியில் ரசல் இடம்பெற்றிருந்தார். வெஸ்ட் இண்டீஸ் சென்றுள்ள ஆஸ்திரேலிய அணி 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் பங்கேற்கிறது. முதல் 2 போட்டிகள் வரும் July 21-22 ஜமைக்காவின் கிங்ஸ்டனில் நடக்கவுள்ளது. இந்த போட்டியுடன் சர்வதேச கிரிக்கெட் அரங்கிலிருந்து ரசல் ஓய்வு பெறுகிறார். இதையடுத்து ரசலின் 15 ஆண்டுகால கிரிக்கெட் வாழ்க்கை முடிவுக்கு வந்துள்ளது. இதுகுறித்து ரசல் கூறுகையில், வெஸ்ட் இண்டீஸுக்காக விளையாடியதை என் வாழ்வின் மிகப்பெரிய சாதனையாக கருதுகிறேன். இதனை விவரிக்க வார்த்தைகள் இல்லை. உள்ளூர் ரசிகர்கள் முன்னிலையில் விளையாடுவது மிகவும் பிடிக்கும். உச்சத்தில் இருக்கும்போதே சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து விடைபெற விரும்புகிறேன் என்றார்.
ஆர்சிபி மீது கிரிமினல் வழக்கு, கர்நாடக அரசு அதிரடி முடிவு. ஐபிஎல் கோப்பையை வென்ற ஆர்சிபி அணிக்கு ஜூன் 4 பெங்களூரில் பாராட்டு விழாவின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் பலியாகினர். விசாரணை நடத்திய கர்நாடக உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ஜான் மைக்கேல் குன்ஹா விசாரணை அறிக்கையை முதல்வர் சித்தராமையாவிடம் கடந்த 11 சமர்ப்பித்தார். அதில் 11 பேர் பலியானதற்கு ஆர்சிபி அணி நிர்வாகம் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த டிஎன்ஏ தனியார் நிறுவனம் கர்நாடக மாநில கிரிக்கெட் அசோசியேஷன் தான் நேரடி காரணம் என குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. தவறு செய்தவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யலாம் என்றும் பரிந்துரைக்கப்பட்டது. முதல்வர் சித்தராமையா தலைமையில் நேற்று நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஆர்சிபி நிர்வாகம் கர்நாடக மாநில கிரிக்கெட் அசோசியேஷன் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்த ஐபிஎல் அதிகாரி விகாஸ்குமார் விகாஸ் தொடர்பான வழக்கை உயர்நீதிமன்றம் நேற்று விசாரித்தது. மாநில அரசு தரப்பில் விகாஸ்குமார் விகாஸ் ஆர்சிபி அணியின் பணியாளர் போல செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது.
அஜித்குமார் கொலை வழக்கு 6 பேருக்கு சிபிஐ சம்மன், இன்று விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு. மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோவில் தனியார் நிறுவன காவலாளி அஜித்குமார் ஜூன் 28 நகை திருட்டு வழக்கு விசாரணையின் போது போலீசார் தாக்கியதில் இறந்தார். இக்கொலை வழக்கு குறித்து ஜூலை 12 முதல் சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். நேற்று மாலை 3:30 மடப்புறம் வந்த சிபிஐயினர் கோவில் ஊழியர்கள் கார்த்திக் வேலு, பிரவீன்குமார், அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமார், ஆட்டோ டிரைவர் அருண், அஜித்குமாரின் நண்பர் வினோத் ஆகியோர் இன்று காலை மதுரை சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் வழங்கினர். திருபுவனம் போலீஸ் ஸ்டேஷனில் சிசிடிவி கேமராக்கள், அவற்றின் பதிவுகள், நிகிதாவிடம் புகார் பெற்ற இடம், அஜித்குமாரை அமர வைத்திருந்த இடம் உள்ளிட்டவை குறித்து விசாரணை செய்தனர். ஜூன் 27 விசாரணைக்கு அஜித்குமாரை போலீசார் அழைத்து சென்ற பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளையும் அவர்கள் சேகரித்தனர். மதுரை சிறையில் உள்ள தனிப்படை போலீஸ்காரர் ராஜா வீட்டிற்கு சென்ற சிபிஐ அவரும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் வழங்கி சென்றனர்.
விற்பனை செய்ய முயன்ற 12 கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் இடம் மீட்பு. கும்பகோணம் அருகே திருநிறையூரில் ராமநாத சுவாமி கோவிலுக்கு சொந்தமான 57,063 சதுர அடி இடத்தினை கடந்த பல ஆண்டுகளாக முகமது சலீம் குடும்பத்தினர் குத்தகைக்கு வைத்திருந்தனர். குத்தகை காலம் முடிந்தும் இடத்தை காலி செய்யாமல் சிலருக்கு அந்த இடத்தை பிளாட் போட்டு விற்றுள்ளார். இதில் சிலர் வீடு கட்டி வந்துள்ளனர். இதை அறிந்த கோவில் நிர்வாகம் முகமது சலீமிற்கு நோட்டீஸ் அனுப்பியது. ஆனால் முறையாக அவர் பதிலளிக்கவில்லை. கோவில் சார்பாக வழக்கு தொடரப்பட்டது. ஆக்கிரமிப்பு இடத்தை மீட்க மயிலாடுதுறை இணை கமிஷனர் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றது. அதன்படி இடத்தை மீட்க இணை கமிஷனர் உத்தரவிட்டார். இந்து சமய அறநிலையத்துறை மயிலாடுதுறை துணை கமிஷனர் கும்பகோணம் உதவி கமிஷனர் ராமு அவர்கள் முன்னிலையில் கும்பகோணம் ஆலய நிலங்கள் மீட்பு தனி தாசில்தார் கார்த்திகேயன், கோவில் செயல் அலுவலர் பிரபாகரன், நாச்சியார் கோவில் வருவாய் ஆய்வாளர் சக்திவேல், திருநிறையூர் விஏஓ தியாகராஜன் ஆகியோர் ஆக்கிரமிப்புகளை அகற்றி கம்பி வேலி போட்டு அறிவிப்பு பலகை வைத்து கோவில் வசம் சுவாதீனம் எடுத்து ஒப்படைக்கப்பட்டது.
வெளிநாட்டு தபால் பார்சலில் கடத்தி வரப்பட்ட ரூபாய் 48 லட்சம் இ சிகரெட் பறிமுதல். மலேசியா மற்றும் துபாயிலிருந்து வெளிநாட்டு தபால் அலுவலகம் வழியாக கடத்தி வரப்பட்ட ரூபாய் 48 லட்சம் மதிப்புள்ள இ சிகரெட்டுகளை சென்னை விமான சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். பிற நாடுகளில் இருந்து தபால் மூலம் இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் சென்னை விமான நிலையத்தில் செயல்படும் வெளிநாட்டு தபால் நிலையத்தால் கையாளப்படுவது வழக்கம். மலேசியாவிலிருந்து சென்னை வெளிநாட்டு தபால் நிலையம் வந்த 3 பார்சல்களை சுங்கத்துறையினர் சோதனையிட்டனர். அதில் ஜவுளி பொருள்கள் என்ற பெயரில் அனுப்பி வைக்கப்பட்ட பார்சல்களில் 23 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இ சிகரெட்டுகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தவறான தகவல் அளித்து இ சிகரெட் கடத்தி வந்ததை கண்டறிந்த சுங்கத்துறையினர் அவற்றை பறிமுதல் செய்தனர். இதேபோல துபாயில் இருந்து வந்த பார்சல்களை சோதனையிட்ட போது 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இ சிகரெட்டுகள் இருப்பது கண்டறியப்பட்டது. இந்த சிகரெட் பார்சல்களை அனுப்பியது யார், யாருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது, வெளிநாட்டு தபால் அலுவலகத்தில் யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என சுங்கத்துறையினர்